الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اطيعوا الله واطيعوا الرسول ولا تبطلوا اعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو ايه رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் அழைப்பு பணியும் அதன் அணுகுமுறையும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கம் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை மாத்திரமே அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, திருமறை குர்ஆனாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகமாக இருந்தாலும் சரி, இந்த நபிகள் நாயகர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற போது இவர்கள் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் நபி என்று அல்லாஹ் சொல்லாமல் வமா அர்சல்நாக இல்லா ரஹமத்தன் லில் ஆலமீன் என்றும், இன்னொரு வசனத்தில் இல்லா காஃபத்தன் லின்நாஸி, மனித குலம் மனித சமுதாயம் அனைத்திற்கும் நபியாக நபியே நாம் உங்களை ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நபிகள் நாயகம் முஸ்லிம்களுக்கு மட்டும் நபி இல்ல, அவங்க யாரு? எல்லாத்துக்கும் அவங்க தான் நபி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி திருமறை குர்ஆனை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற போது குர்ஆன் வந்து முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தம் அப்படி அல்லாஹ் சொல்றான். திருமறை குர்ஆனின் சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்தின் 185வது வசனம், அதில் குர்ஆனை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸி வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் அந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது என்று சொல்லிவிட்டு, இந்த குர்ஆன் என்பது ஹுதன் வழிகாட்டி நேர்வழிகாட்டி என்று சொல்லிவிட்டு, இது யாருக்கெல்லாம் நேர்வழிகாட்டி என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, ஹுதன் லின்நாஸி மனித இனம் முழுவதற்கும் மனித சமுதாயம் அனைத்திற்கும் இந்த குர்ஆன் என்ன நேர்வழிகாட்டி என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நாம் ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை திருமறை குர்ஆனை நபிகள் நாயகத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நாம் தாவா செய்வதாக இருந்தாலும் சரி, முஸ்லிமான மக்கள் ஷிர்க் பண்றாங்களே, பிதாத் பண்றாங்களே, தப்பு பண்றாங்களே, பாவங்கள் பண்றாங்களே, அவங்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறோமே, அப்படிப்பட்ட தாவா பணியாக இருந்தாலும் சரி, தாவா பணியில் நம்முடைய அணுகுமுறையில் கட்டாயம் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், தாவா பணியில மென்மை இருக்க வேண்டும், கடுமை இருக்கக்கூடாது. தாவாவில் கருமை இருந்தால் அந்த தாவாவை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நபிகள் நாயகம் தாவாவில் கடுமை காட்டவில்லை. எந்த அளவுக்கு சொன்ன, இன்னைக்கு நம்ம சில தாவா குறுப்புகள்ல குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்டு தாவா குறுப்புகள் எதிர்த்திக்கிறாங்க, அவங்களோட சில தாவா பண்ணுகிற போது இதுதான் இஸ்லாம் தாவா பண்றாங்க, அந்த தாவா பண்றாங்கள தலைப்பு போடுறாங்க, இதுதான்டா இஸ்லாம் என்று போடுகிறோமே, இதுதான்டா என்று நீங்கள் சொல்லுவது இது கண்ணியமான வார்த்தையா? நபிகள்லாம் இப்படி சொன்னாங்க, எவரோ ஒரு சினிமாக்காரன் சொன்ன வார்த்தை இதுதான்டா நெருப்புங்கிறான், இதுதான்டாங்கிறான், என்னமோ ஒரு சினிமாக்காரன் சொல்றான, அதை வச்சுக்கிட்டு நம்ம மார்க்கெட்டை தாவா செய்யறோமே, அதுல கொண்டு வந்து நுழைச்சி இதுதான்டா இஸ்லாம் என்று போடுகிறோமே. அப்ப நபிகள் நாயகம் இப்படி அசிங்கமா அவமாரியா பேசுறாங்களா? கிடையாது.
எந்த அளவுக்கு தாவாவில் மென்மை வேண்டும் என்று சொன்னால், திருமறை குர்ஆனின் சூரா தாஹா என்று சொல்லக்கூடிய 20வது அத்தியாயத்தின் 43-44 ஆகிய வசனங்களை தாவாவுடைய அணுகுமுறையை தாவாவுடைய மென்மையை இந்த வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். மிகச்சிறந்த நபிமார்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ரெண்டு நபிமார்களுக்கும் அல்லாஹ் இட்ட உத்தரவு கட்டளை என்ன என்று சொன்னால், இதுஹமா இலா ஃபிரௌன இன்னஹு தவா ஃபகூலா லஹு கௌலன் லையினன் லஅல்லஹு யதஃக்கரு அவ் யஃஷா. நபியே, மூசாவே, ஹாரூனே, இதுஹமா, நீங்கள் ரெண்டு பேரும் செல்லுங்கள். யாரிடத்திலே செல்ல வேண்டும்? இலா ஃபிரௌன, ஃபிரௌனிடத்திலே நீங்கள் ரெண்டு பேரும் செல்லுங்கள். அவங்களுக்கு போய் ஃபிரௌனுக்கு போய் தாவா செய்யணுமா? ஃபிரௌன்கிட்ட போய் ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க? தாவா பண்ணுங்க என்பது இந்த ரெண்டு நபிமார்களுக்கும் அல்லாஹ்விட்ட கட்டளை. இந்த ஃபிரௌன் யார், எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட அநியாயக்காரன், எப்படிப்பட்ட கொடுங்கோலன் என்பதை அதே வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். இன்னஹு தவா, ஃபிரௌன் அநியாயம் செய்கின்ற விஷயத்தில, அக்கிரமங்கள் செய்கிற விஷயத்தில் அவன் வரம்பு மீறியவனாக இருக்கிறான் என்றும் அல்லாஹ் பேசுகிறான். அந்த வரம்பு மீறிய ஃபிரௌன் போய் ரெண்டு பேரும் தாவா செய்யணுமா? அந்த தாவாவில் நீங்கள் எப்படி பேச வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மென்மையாக பேசுங்கள், மிருதுவாக பேசுங்கள், கண்ணியமாக பேசுங்கள், அன்போடு பேசு. யாருக்கு? ஃபிரௌனுக்குங்க. ஒன்னாம் நம்பர் அநியாயக்காரன் அல்லாவே சொல்லிவிட்டு அவங்களுக்கு போய் தாவா செய்ய சொல்றோம், அவன்கிட்ட போய் காட்டுத்தனமாக, முரட்டுத்தனமாக, கண்ணிய குறைவாக பேசாமல் எப்படி பேச வேண்டும்? மென்மையாக நீங்கள் பேசுங்கள், கண்ணியமாக பேசுங்கள். அப்படி மென்மையாக பேசினால்தான், கண்ணியமாக பேசினால்தான் உங்களுடைய தாவாவை அவன் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று பேசுகிறானே. அப்ப ஃபிரௌன்கிட்ட போய் மென்மையாக பேசுங்கள், கண்ணியமாக பேசுங்கள் என்று சொன்னால், நம்ம போய் பிற மக்கள்கிட்ட தாவா செய்யறமே, இன்னும் சொல்ல போற முஸ்லிமான மக்கள்கிட்ட போய் தாவா செய்யறமே, அதில் மென்மை காட்டாமல் கடுமை காட்டினால் இந்த ஆயத்தை, இந்த தாவாவை ஏற்றுக்கிடுவாங்களா? அப்ப தாவா பணியில் மென்மை வேண்டும் என்பதற்கு இந்த ஆயத்தை வந்து முதல் சான்று என்பது மாத்திரமல்லாமல், திருமறை குர்ஆனின் சூரா ஆல் இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 159 அதிலே அல்லாஹ் பேசுகிறான், நான் உங்களுக்கு செய்த ரஹமத்தின் காரணத்தால், அருள்குறையின் காரணத்தால், நீங்க மக்கள்கிட்ட பழகும் போது, நீங்க தாவா செய்யும் போது மென்மையா நீங்க தாவா செய்யறீங்க, நீங்க மென்மையா நீங்க பழகுறீங்க, நீங்கள் மாத்திரம் மென்மை காட்டாமல் கடுமை காட்டினால் உங்களை விட்டு மக்கள் விரண்டோடு இருப்பார்கள் என்று பேசுகிறானே. அவ நபிகள் நாயகத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வந்தாங்களே, வந்த மக்கள் எந்த தியாகமும் செய்ய தயாராக இருந்தாங்களே, அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், என்ன காரணம்? அவங்களுடைய மென்மை காரணம், இந்த தேவப்பனுடைய அந்த போக்கு, அந்த பக்குவம் காரணம் என்பதற்கு இந்த வசனம் சான்றா இல்லையா? மட்டுமில்லாம நபிகள் நாயகத்தை பற்றி திருமறை குர்ஆனில் மாத்திரமல்ல, அதற்கு முந்திய தௌராத்தில இந்தியில நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 2125வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்ணிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறாங்க. முந்திய வேதம் தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முந்திய வேதம் இந்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகத்தை பற்றி எப்படி சொல்லப்பட்டது என்று சொன்னால், ஒரு காலத்தில் முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு நபி வருவார், அவர் மக்காவிலே பிறப்பார், அவர்தான் இரு இறுதி தூதராக இருப்பார் என்று சொல்லிவிட்டு அவருடைய பண்பு என்ன என்று சொன்னால், ஹூவை சொல்லின், அவர் கடுமை காட்ட மாட்டார், காட்டுத்தனமாக தாவா செய்ய மாட்டார், மாறாக மென்மையான போக்கை அவர் கடைபிடிப்பார். அந்த மென்மையை பார்த்து கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள் என்று சொல்லிவிட்டு, வலைச வல சஹாபின், அவர் கரை வீதிகளிலே கூச்சல் போட மாட்டார், வல எது செய்ய தீமையை கொண்டு தடுக்க மாட்டார். ஒருவன் தீமை செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு நன்மை செய்து தீமையை நன்மை மூலமாக தடுக்க வேண்டுமே தவிர நபிகள் என்ன பண்ண மாட்டாங்களா, தீமையை கொண்டு தடுக்க மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, சகிப்பு தன்மையில, பொறுமையில, விட்டு கொடுத்தலில, மன்னிக்கக்கூடிய விஷயத்தில மகத்தான குணம் படைத்தவராக இருப்பார் என்று நபிகள் நாயகத்தை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஞ்சியிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற மிகச்சிறந்த சஹாபி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்களே, இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப தாவா பணியில மென்மை இருந்தாத்தான் அது எடுபடும், நம்ம பேச்ச கேட்பாங்க, நாலு பேர் திருந்துவாங்க, இல்லாட்டி என்ன செய்ய மாட்டாங்க, திருந்த மாட்டாங்கிறதுக்கு இந்த வசனங்கள் சான்றா இல்லையா. எனவேதான் நீங்க பாத்தீங்களாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பயான் எல்லாம் செய்ய மாட்டாங்க, அவங்க பயான் ரொம்ப சுருக்கமா தான், ரொம்ப ரத்தின சுருக்கமா பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் படித்தவர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பெரிய பயான் செஞ்சாங்களா அப்படின்னு சொன்னா எங்க செஞ்சாங்க, ஹஜ்ஜில பயான் செஞ்சாங்கல்ல, ஹஜ்ஜத்துல வதாவுல, அதான் கொஞ்சம் பெரிய பயானு, பாக்கி எல்லாம் சின்ன சின்ன பயணம் பண்ணுவாங்க. அப்ப அதே மாதிரி ரசூலுல்லாஹி காலத்துல டிவியில ரசூலுல்லாஹி பேசினாங்களே, அபூதர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இவங்களை பத்தி இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. இவங்களுடைய ஊர் எங்க இருக்குன்னு சொன்ன மதீனாவுக்கு மக்காவுக்கு பக்கத்து நடுவுல இவங்க ஊர் இருக்குது. அந்த ஊர்ல ரிஃபாரி என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்துக்கு வந்து யார் தலைவர், இந்த அபூதர்ல ரிஃபாரி தான் தலைவரா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மக்காவுல நபிய ஆகி இந்த ஏகத்துவத்தை, இந்த தூதுத்துவத்தை, இந்த மறுமை சிந்தனை, மறுமை நம்பிக்கையை அந்த மக்களுக்கு விளைக்கிறாங்க. அப்படி சொல்லும் போது இந்த செய்தி எங்க வர வருது, இந்த விபாரி குலம் மக்கள் வசிக்கிறாங்களே அபூதல் விபாரி, அவர் காதல கேட்கிறாரு. அப்ப அவர் காதராதா இருந்தாங்க, கேட்டு போட்டு என்னமோ மக்காவுல முகமதான அவர் புதிய ஒரு மார்க்கத்தை சொல்றாராம, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறனமே என்று சொல்லி அபூதருள் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால தன்னுடைய தம்பிய மக்காவுக்கு அனுப்பி விடுறாங்க. ஏன் அனுப்பி விடுறாங்க, நீ போய் முகமத பார்க்கணும், அவங்களோட பழகணும், அவங்களுடைய வார்த்தை என்ன, நேர்மை என்ன, நீதம் என்ன, பண்பாடு என்ன என்பதையெல்லாம் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு என்று அபூதரை வந்து தம்பிய மக்காவுக்கு அனுப்பி விட்டாங்க. தம்பிக்காரர் மக்காவுக்கு வந்தாரு, ரசூல்லாவை பார்த்தாரு, ரசூல்லாவுடைய மென்மை எல்லாம் பார்த்தாங்க. பார்த்து போய் நேர ஊருக்கு போய் அண்ணன் சொன்னாங்க, அவர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால் மக்களுக்கு நற்குலத்தை போதிக்கிறார், மக்களுக்கு மென்மையை போதிக்கிறார் என்று சொல்லி அபூதருடைய தம்பி வந்து அபூதர்கிட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே இது அபூதருக்கு வந்து பெரிய ஒரு திருப்தியான பதிலா தெரியல, நேராக டைரக்டா என்ன பண்ணுவாரு, அபூதர மக்களுக்கு வருவாங்க, நான் வந்து முகமத பார்க்கணும், அவருடைய குணத்தை தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மக்காவுக்கு வருவாங்க. வந்தா யார்கிட்ட கேட்கிறது, அபூதர் ரசூலுல்லாஹ் பார்த்தது இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதரை பார்த்தது இல்ல, நம்ம கேட்டா பிரச்சனையா ஆயிருமோ, கொஞ்சம் நெருங்கி வரலாமா, நம்ம கேட்டா பிரச்சனையா போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். அப்ப அபூதர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா காபா கிட்டயே உட்கார்ந்துருவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபா தான் வருவாங்க, ஆனா அறிவவங்களை யார் யாருன்னு தெரியாது. அன்னைக்கு நைட் ஆயிரும், அன்னைக்கு நைட் ஆனவனையே அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு காபாவுக்கு போவாங்க. அப்படியே பாப்பாங்க, ஒரு வெளியூர் இருக்காரு வந்து காபாவில் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, யார் அது, அபூதர். அரபிய மக்கள் விருந்தோம்பல் விஷயத்துல ரொம்ப ஜாஸ்தியா பண்ணுவாங்க. அப்ப அலி என்ன செய்வாங்கன்னு சொன்ன, நீங்க வந்து வெளியூரு எங்க வீட்டுக்கு வாங்க, வாங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிடுங்க, சாப்பிடுறது மட்டும் இல்ல எங்க வீட்டுல நைட்ல தங்கிட்டு பகல்ல நீங்க வந்துடலாம் என்று அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அபூதர் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க, வீட்டுக்கு போய் சாப்பாடு கொடுத்து வீட்டுல வந்து தங்க வச்சிருவாங்க. தங்க வச்சா நைட்டு ஒரு நைட்டு ஃபுல்லா அபூதர் தங்குறாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து அபூதர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன, எதுக்காக நம்மளா இருந்தோம் வைங்கிறேன், நம்ம என்னென்ன சிபிஐ அதிகாரிய தோத்து போயிருவாங்க, அந்த அளவு கேள்வி கேட்டதா வீட்டுக்குள்ள நல்லா போவோம். ஆனா அவர் எந்த கேள்வியும் கேட்காம வீட்டுல வச்சு சாப்பாடு கொடுத்து தங்க வச்சு மறுநாள் காலையில திருப்பி அனுப்பி விட்டுருவாரு. மறுநாள் இரண்டாவது நாள் வந்து பகல்ல வந்து அபூதர் மக்காவுக்கு காபாவுக்கு வருவாங்க. ரசூல்லா இவரை பார்க்கத்தான் செய்வாங்க, ரசூல்லா இவர் தான் தெரியாது. ரெண்டாவது நைட் ஆகுற அதே அறிய காபாவுக்கு வருவாங்க, அதே அபூதரை பார்ப்பாங்க. ஓ நீங்க வந்த வேலை இன்னும் முடியலையோ, இன்னைக்கு என்ன செய்யுங்க, எங்க வீட்டுக்கு வந்துருங்க, எங்க வீட்டுல வந்து சாப்பிடுங்க, எங்க வீட்டுல வந்து தங்குங்க. இந்த ரெண்டாவது நைட்டும் என்ன பண்ணுவாங்க, தான் வீட்டுல தங்க வைப்பாங்க, தான் வீட்டுல தூங்க வச்சாங்க, தான் வீட்டுல சாப்பிட வச்சாங்க. ஒண்ணுமே கேட்கல, உங்க பேரு என்ன, ஊரு என்ன, எதுக்கு வந்தீங்க, ஒண்ணுமே கேட்கல. ஃபுல்லா தங்கி போட்டு சாப்பிட்டு போட்டு காலையில மறுபடியும் காபாவுக்கு வந்துருவாங்க. மூணாவது நாள் பகல் ஃபுல்லா போயிரும். மூணாவது நைட்டு அதே அலி எல்லாம் வருது, காபாவுக்கு போவாங்க, அதே அவுதரை பார்ப்பாங்க. என்னங்க நீங்க வந்த வேலை இன்னுமா முடியல, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்றவாங்க. வீட்டுக்கு போயிருவாரு. வீட்டுக்கு போய் நல்லா சாப்பாடு எல்லாம் கொடுத்த பிறகு நான் உங்கள்கிட்ட எதுவும் கேள்வி கேட்கலாமா அப்படின்னு அப்ப அபூதர் சொல்லுவாரு, கேட்கலாம், கேட்டா பதில் சொல்லுவேன், ஆனா எனக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும். என்ன வாக்குறுதி, நான் எதை உங்களுக்கு சொல்லுகிறேனோ அதை நான் வெளியே போய் சொல்ல மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தா நான் என்ன செய்வேன், நான் யாரு எதுக்கு வந்து அதை காரணத்தை சொல்லுவேன் அப்படின்ட்டாங்க. இவங்களும் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்ப அபூதர் சொல்லுவாரு, இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், முகமதாமே அவர் வந்து ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை சொல்றாராமே, அவர் யாரு நான் பார்க்கணும் தெரிஞ்சுக்கிறேன், அவரோட நான் பழகுறேன், அதுக்காக தான் வந்துக்கிறேன் என்று சொன்னார். சொன்ன உடனே அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அபூதர் முதல் அறிமுகப்படுத்துவாங்க, ஹுவா ஹக்குன், அவர் உண்மையாளர். அவன் யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுவா ஹக்குன், அவர் உண்மையாளர். உண்மையாளர் மாத்திரமல்ல, வஹுவா ரசூலுல்லாஹ், அவர் யாராக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார். நைட்டு ஃபுல்லா நீங்க தங்குங்க, நாளைக்கு நான் வந்து உங்களை கொண்டு போய் அவங்க வீட்டுல விடுவேன். அப்படி விடுகிற போது நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து, நான் முஸ்லீம் ஆயிட்டேன் மக்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போறோம் அப்படின்னு சொன்னா ஏன் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, உங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கும் போது யாராவது இஸ்லாமிய எதிரி நம்மளை பார்த்து விட்டால் நான் என்ன செய்வேன்னு சொன்ன, செருப்ப சரி பண்ற மாதிரி நடிப்பேன், நீங்க என் கூட நிக்க கூடாது, நீங்க பாட்ட பேசாம போவனு, உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி காட்டிக்கிறேனே என்று அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொல்லி மறுநாள் காலையில் அதே மாதிரி பண்ணி ரெண்டு வருமா சேர்ந்து ரசூல்லாவுடைய வீட்டுக்கு போயிருவாங்க. போய் கொஞ்ச நேரம் அவர் வந்து ரசூல்லாவை பார்ப்பாரு, ரசூல்லாட்ட வந்து பேசுவாங்க, பேசிட்டு வந்து கொஞ்ச நாள் தங்குவாங்க. அப்படி தங்கினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்களே, பார்த்தாங்களே, பழகினாங்களே, அந்த பழக்கம், அந்த பேச்சுவார்த்தை, அந்த மென்மையால் அந்த அபூதர் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டார். இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு நீங்க சொல்லுவது சரி, இவ்வளவு மென்மையா நீங்க பழகுறீங்க அப்படின்னு சொன்ன, நீங்க நபி நான் ஏத்துக்கிறேன், கையை காட்டுக்கு நான் என்ன செய்யறேன், கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துடுறேன் என்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வாஷாது அண்ணாக்க அப்துஹு வரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி ஏத்துந்தாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்க என்று சொன்னால், இந்த அபூதர் ரிஃபார் இஸ்லாத்துக்கு வந்தாரு, வந்துட்டு ஊருக்கு போய் அவர் தாவா செய்யறாரு, அந்த ஊருக்கு யார் தலைவரு, இவர் தான் தலைவரு, பெரிய அதிகரிப்பு, இவர் சொன்ன ஊரை கேட்கணும், அந்த ஊர் மக்களை இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு சொன்ன, இதுக்கு அபூதர் ரிஃபார் வந்து காரணம், அதுக்கு ரசூல்லாவுடைய எது காரணமா இருந்துச்சு, மென்மை காரணம் என்று சொன்னால், அப்ப நம்மளும் போய் தாவா பணி செய்கிறோம் என்று சொன்னால் அந்த தாவாவில் கடுமை காட்டினால் அது நடக்காது, மென்மை காட்டி பாருங்க, இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சம் மனசு செய்வாங்க, இஸ்லாத்து ஒண்ணும் இல்லைங்க. அதாவது ரசூல்லாவுடைய காலத்துல சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு கைதி, சுமாமான எது யமாமா என்கிற ஒரு பகுதி, இன்னைக்கு கூட சவுதி அரேபியாவில், அதாவது அல் கசீம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாகாணம், ரியாது மாகாணத்தை மத்திய மாகாணம் என்று சொல்லுவார்கள், தம்மா மாகாணத்தை கிழக்கு மாகாணம் என்று சொல்லுவார்கள். அல் கசீம் என்று சொல்லக்கூடிய ஏறக்குறைய மதீனாவுக்கு ஒரு 400 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறது அல் கசீம் மாகாணம், இன்னைக்கு பேர் அல் கசீம். ரசூல்லா இருந்தாங்களே அப்ப அந்த ஊருக்கு அந்த மாகாணத்துக்கு அல் கசீம் கிடையாது, யமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு தனி நாடு. அந்த நாட்டின் அரசர், அரசருடைய பேர் என்ன, சுமாமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு சேர்ந்து போய் அங்க ஒரு போர் நடந்துச்சு, அந்த போர்ல ரசூல்லா ஜெயிச்சிட்டனால அந்த நாட்டுடைய மன்னர் சுமாமா கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு நேரா மதீனாவுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அந்த காலத்துல சென்ட்ரல் ஜெயிலாம் கிடையாது, எங்க கட்டி வச்சாங்க? மதீனாவுடைய பள்ளிவாசல் மசூ நபவி இருக்குது, அதுல ஒரு தூண்ல வந்து அவர் அந்த கைதியை கட்டி வச்சுட்டாங்க. கட்டி வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி அஞ்சு பேரை பள்ளிக்கு வருவாங்கல்ல, டெய்லி அஞ்சு பேர் வருகிற போது அவர்கிட்ட விசாரிப்பு விசாரணை விசாரணை அதிகாரி யாரு? ரசூலுல்லாஹி விசாரணை அதிகாரி. லுஹர்ல விசாரிச்சாங்க, அசர்ல விசாரிச்சாங்க, மகரிபில் விசாரிச்சாங்க, ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இரண்டாவது நாள் விசாரணை அதிகாரி பள்ளிக்கு வர்றாங்க, அவர் கைதி, கைதியை விசாரிப்பாங்க, இரண்டாவது நாள் முடிஞ்சு போயிருச்சு. மூணாவது நாள் விசாரணை அதிகாரி வர்றாங்க, விசாரிச்சாங்க, விசாரித்து விட்டு சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டார்கள், என் அருமை சஹாபாக்களே இவரை அவிழ்த்து விட்டு விடுங்கள், இவரை விடுதலை செய்து விடுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று நாள் கூட விசாரணைக்கு பிறகு அவரை வந்து விடுதலை செய்யறாங்க. அவர் விடுதலை ஆன உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களை நபியாக நான் ஏற்றுக்கொள்ள, நான் உங்களை நான் முகமதாக மாத்திரம் நம்பவில்லை, நான் உங்களை நபியாக ஏற்றுக்கொள்கிறேன், உங்க கையில நான் பையாத்து பண்றேன், இஸ்லாத்து ஏற்றுக்கிறேன் என்று சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வா அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இந்த கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாரு. இந்த ஹதீஸ் இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண ஒரு போலீஸ் எஸ்ஐ அல்ல, ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்பி, ஒரு கமிஷனர் கிடையாது. அவங்க யாரு? அவங்க தான் மன்னர், சாம்ராஜ்யத்திற்கு அதிபராக இருந்தாங்க. ஒரு அதிபர் வந்து விசாரிக்கிறாங்க, மூணு நாள் விசாரிச்சாங்க, அந்த விசாரணைக்கு பிறகு அவிழ்த்து விடுறாங்க, விடுதலை பண்றாங்க. விடுதலைக்கு பிறகு அவர் உடனே இஸ்லாத்திற்கு வந்து அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்னை கைது செய்வதற்கு முன்னால் இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத வெறுப்பான ஆள் யாரு என்று சொன்னால், யாரு? நீங்க தான். இன்னைக்கு மூணு நாள் என்னை விசாரிச்சியல, மூணு நாளுடைய விசாரணைக்கு பிறகு இவருடைய மனமாற்றம் எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே நான் ஒரு ஆள் அதிக அதிகமாக நேசிப்பது என்று சொன்னால், யாரை நேசிக்கிறேன்? உங்களால் நேசிக்கிறேன் என்று சொல்லி இந்த சுபாபா என்று சொல்லக்கூடிய முன்னாள் அடிமை ரலியல்லாஹ் அன்ஹு மாறினாங்க என்று சொன்னால், இது கிட்ட காரணம் நபிகள் நாயகத்துடைய அந்த மென்மை காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமில்லாம சில நமக்கு மத்தியில சின்னஞ்சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நம்ம நம்ம எல்லாருமே முஸ்லிம், முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே சில கருத்து வேறுபாடு வருகிறது. ஒரு ஒரு 10% வரலாம். நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன சொன்ன, இந்த ஒன்னு ரெண்டு கருத்து வேறுபாடு அதையே பேசுவோம், எங்க கூடாலும் அதையே பேசுறது. வெறும் ஆற்றலாமா கூடாதா, நெஞ்சில கை கட்டமா வேண்டாமா, சட்டம் போட்டு சொல்லுமா, இதையே பேசி 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 ஒரு நாலு 10 கருத்து வேறுபாடு அந்த 10-20 மாத்துறது, 20-50 அந்த மாதிரி போய் நாளைக்கு என்ன போயிருது, சண்டை போடுவதற்கு, பிரிவினை வருவதற்கு, ரெண்டு குரூப்பும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறதுக்கு இது காரணமா இருக்கிறா இல்லையா? அதை விட்டுட்டு நமக்குள்ள எவ்வளவு ஒத்த கருத்து இருக்குது, 90%, இந்த ஒத்த கருத்தை பேசினால் இந்த 90-92 மார்மா வராதா, 95-100 மார்மா வராதா? அப்ப ரசூலுல்லாஹி காலத்துல சஹாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சுங்கிறதுக்கு சில சான்றுகளை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பத்ர கைதிகள், பத்ர கைதிகளை வந்து என்ன பண்றது என்கிற விஷயத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்து சொல்ற, அவங்க வந்து விடுதலை பண்ண சொல்றாங்க. உமர் பின் கத்தாப் என்ன சொன்னாங்க, இல்ல எல்லாத்தையும் வெட்டிருங்க என்று சொன்னாங்களா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்களா, அந்த பத்ர போர் நடக்கிறதுக்கு முன்னால கூடாரம் போறனே, கூடாரம் எங்கே போடுவது, எந்த மசூரா, அந்த மசூரா என்ன கருத்து வேறுபாடு? சில சகாபாக்கள் கூடாரத்தை இங்கே போடுறதா, நாங்க சில சகாபாக்கள் அங்கே போறாங்க, நாங்க கருத்து வேறுபாடு வந்தது. அதே மாதிரி உகது போற காபிர்கள் மதீனா நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க, ரசூலா மசூரா பண்றாங்க, அவங்கள மதீனாவுக்குள்ள விட்டு மதீனாவுக்குள் வந்து விட்ட பிறகு போர் செய்யலாமா, இல்ல ஊருக்கு வருவதற்கு முன்னால் நாம் அங்கேயே தடுத்து நிறுத்தி போர் செய்யலாமா, மசூரா பண்ணாங்க? சில சகாபாக்கள் சொன்னா, இல்ல உள்ள உற்ற மதீனாவுக்குள்ள உற்ற வேண்டாம், மதீனாவுக்குள்ள விட்டுட்டா நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, நம்ம அந்த உகல் மலையில தடுத்து நிப்பாட்டலாம் என்று சில சகாபாக்களும், சில சகாபாக்கள் இல்ல உள்ள விடுவோம், உள்ள விட்டு முற்று செய்யிட்டு எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம ஆக்குவோம் என்று சொன்னாங்களா இல்லையாங்க? அப்ப நிறைய விஷயத்துல பாத்தீங்களாக்க, சஹாபாக்கள் பெரும்பெரும் சஹாபாக்களுக்கு பெரும்பெரும் என்று சொன்னால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்தது. ஆனால் அது பகையாக மாறவில்லை, அது சண்டையாக மாறவில்லை. அபூபக்கருக்கு அபூபக்கர் தனி ஒரு இயக்கத்தை உருவாக்கி, உமர் வந்து இன்னொரு இயக்கத்தை உருவாக்கி ரெண்டு இயக்கத்துக்காரங்க சண்டை போட்டு ரெண்டு சண்டையும் டிவியில பேசி அந்த மாதிரியா பண்ணாங்க. நம்ம தண்ணிக்கு என்ன சொல்றோம், இதுதான் நபி வழி சுன்னா என்று பேசுகிறோமே. அப்ப இப்படி பண்றோம்னு வைங்கல, நம்ம மார்க்கம் சென்றடையாது, நமக்குள்ளே போவாது, நான் முஸ்லிம் என்ன செய்யாது, போகாது. அதேமா நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படி சொன்னா, உன்னத்தையுமே படிக்கிறது இல்ல, எதையுமே பண்றது இல்ல, பல பேருக்கு குர்ஆன் ஓத தெரியாது, ஓத கத்துக்கிறது இல்ல, பல பேருக்கு துஆ தெரியாது, மனப்பாடம் பண்ண கத்துக்கிறது இல்ல. ஆனா பேச சொன்னா வைங்கள, இமாம் புகாரி தோத்து போயிடுவார், இமாம் இப்னு ஹஜர் தோத்து போயிடுவாரு, அந்த அளவுக்கு பேச்சு என்ன. ஆனா ஒண்ணும் இல்ல, குர்ஆன் ஓத அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ தெரியாது. அல்லாஹ்வுடைய பயம்தான் காரணம். ஏதேனும் ஹதீஸ் அறிவிப்பில் தவறு செய்துவிட்டால், தவறாக சொல்லிவிட்டால், தவறாக தீர்ப்பளித்து விட்டால், அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவாரோ என்று அச்சம் தான் ஹதீஸை அறிவிக்க என்னை தடுக்கிறது என்று சொன்னது யாரே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னு சொன்ன நம்ம ஒண்ணுமே தெரியாம ஃபத்வா கொடுக்கறமே. குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக அல்லாஹ் பேசுகிறான். சூரத்து நஹ்ல் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயம் அதுல 125வது வசனம் அதில் பேசுகிறான், உது இலா சபீல ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா. உது, நீங்கள் அழைப்பு பணி செய்யுங்கள், தாவா பணி செய்யுங்கள், இலா சபீல ரப்பிக, உங்களுடைய ரப்பின் வழியின் பக்கம், பாதையின் பக்கம், இஸ்ராத்தின் பக்கம் என்று சொல்லிவிட்டு தாவா பணியுடைய முதல் இலக்கணம் என்ன என்று சொன்னால், பில் ஹிக்மா, ஹிக்மத்தோடு. ஹிக்மா என்ன என்ன என்ன, கல்வி, ஞானம், மென்மை, நிதானம், பொறுமை. ஹிக்மாங்க ஒரு வார்த்தை, ஹிக்மாங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து கடல் மாதிரி பொருள் இருக்கிறது. அப்ப ஹிக்மா என்று சொன்னால் கல்வியை ஹிக்மாங்குவாங்க, ஞானத்தை ஹிக்மாங்குவாங்க, பொறுமையை ஹிக்மாங்குவாங்க, மென்மையை ஹிக்மாங்குவாங்க. அரபி அகராதி நீங்கள் படித்து பாருங்கள், இஸ்லாமில் அரபாக இருந்தாலும் சரி, முஞ்சிதாக இருந்தாலும் சரி, அரபியில் பிரபலியமான அரபி அகராதியாக இஸ்லாமில் அரபு சொல்லுவாங்க. இஸ்லாமில் அரபுடைய ஹிக்மா என்று சொன்னால் கல்வி, ஞான, பொறுமை, நிதான, சைப்புத்தன்மை, எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம், ஹிக்மா. அப்ப அல்லாஹ் பேசுகிறான், உதுவையிலா தபீர ரப்பிக்க பில் ஹிக்மா, ஞானத்தோடு, விவேகத்தோடு, மென்மையோடு என்ன செய்யுங்கள், தாவா செய்யுங்கள் என்று பேசுகிறானே. அப்ப ஞானம் இல்லாமல் தாவா செய்கிறோமே, அந்த தாவா தான் பெரிய பிரச்சனைக்கு, சண்டைக்கு காரணமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்க, சில சில பள்ளிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒருத்தர் பள்ளிக்கு தூரம் போயிருப்பாரு, அவர் ஒரு பள்ளிவாசல் வச்சிருப்பாங்க, வச்சு பள்ளிவாசல் போர்டுல நீ பள்ளிக்கு வராத, இது நாலு மதுஹேபுக்கு சொந்தக்கார பள்ளிவாசல், மதுஹேப ஏற்றுக்கொள்ளாத மக்கள் என்ன செய்யக்கூடாது, பள்ளிக்கு வரக்கூடாது, அந்த மாதிரி போர்டு போடுறாங்களே, அதுவும் தப்பா. பள்ளிவாசல் யாருடைய பொருளுங்க, யார் சொத்து, அல்லாஹ்வுடைய சொத்து. பள்ளிவாசலுக்கு ஓடுறது வந்து அல்லாஹ்வா, தலைவராக இருக்கலாம், பொருளாளராக இருக்கலாம், நிர்வாகியாக இருக்கலாம், பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணதே தவிர இபாதத் நிர்வாகம் பண்ண கிடையாது. யாரு வரலாம், யாரு வரக்கூடாது கிடையாது, யாரு வரலாம், யாரு வரலாம். அப்ப குர்ஆன் அல்ல, வண்ணல் மசாஜ் இல்லாஹி, பள்ளிகள் எல்லாம் யாருக்கு சொந்தம், அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று பேசுகிறானே. அப்ப இத வர வேண்டாம் அவங்க சில பேர் போர் போடுறாங்களே, அதுவும் வாழ்க்கையில தப்பு. இன்னும் சொல்லப்பட வர வேண்டாம் சொன்னது யார் தெரியுமா, முத முத பள்ளிக்கு சொன்னது யாரு, அபூஜஹில் சொன்னான். பள்ளிக்கு வர்றவன, துழுவுறவன வர வேண்டாம் என்று இந்த இந்த ஷரியாத்தின் முதலில் சொன்னவன் யாரு, அபூஜஹில் என்று நான் சொல்லவில்லை. திருமலை குர்ஆனி சூரத்துல் அலத் என்று சொல்லக்கூடிய சூராவில் பேசுகிறான், அல்லாஹ் பேசுகிறான், அபூதன் இதா சல்லா, ஒரு அடியான் துழுகிறார், தொழக்கூடிய அடியாரை, தொழ வரக்கூடிய அடியாரை தடுக்கூடியவனை நபியே நீங்கள் பார்த்திருக்கலாம் என்று அல்லாஹ் கேட்கிறானே. அப்ப தொலை வரக்கூடிய சஹாபாக்கள் அவங்களை யார் தடுத்தது, அபூஜஹில் தடுத்தான். அவனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், கல்லால் ஐல்லம் எந்தகி லனஸ்பஹம்பின் நாசியத்தின் நாசியத்தின் காரிபத்தின் காத்தியா, அவர்கள் அந்த செயலை விட்டும் விடவில்லை என்று சொன்னால், அவருடைய முன்னெட்டி ரோமத்தை நாம் பிடித்து இழுப்போம் மறுமையில், பள்ளிக்கு வராதுன்னு சொன்னானே, போர்டு போட்டானே, போர்டு போட்டவனே முன்னெட்டி ரோமத்தை நான் பிடித்து இழுப்போம், அது பொய்யான ரோமமாக இருக்கிறது, எனவே அதை பிடித்து இழுத்து நாம் நரகத்திலே தள்ளுவோம். அப்படி தள்ளுகிற போது அவன் தன்னுடைய சபையோரை உதவிக்கு அழைக்கட்டும் என்று பேசுகிறானே. அப்ப அபூஜனுடைய வேதங்களுக்கு இது சான்றா இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்க, திருமறை குர்ஆனின் சூரத்தில் பக்கரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 114 அதிலே அல்லாஹ் பேசுகிறான், வமன் அஸ்லமு மிம்மன் மசாஜித் அல்லாஹ், மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்று சொன்னால், யார் மிகப்பெரிய அநியாயக்காரன், மிம்மன் மன மசாஜித் அல்லாஹ், பள்ளி வாசலுக்கு வராத என்று ஒருவனை தடுக்கிறானே அவரே மிகப்பெரிய அநியாயக்காரனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப இந்த மாதிரி வசனங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டும் இல்லாம, நம்முடைய தாவா பணியில யாரை வந்து இவங்க ஏத்துக்கிறவே மாட்டாங்க, வரவே மாட்டாங்க, திரும்பாத ஜெம்ம என்றெல்லாம் நீங்கள் யாரையும் சொல்ல தேவையில்லை. நம்ம வேலை தாவா பண்றது, ஹிதாயத்து வந்து என் கையிலயா, ஹிதாயத்து உங்க கையிலயா, இங்க ரசூலுல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய கையில என்ன இல்ல, ஹிதாயத்து இல்ல. ஹிதாயத்து கொடுப்பது யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில் மட்டும் இருக்கிறது. நம்ம வேலை தாவா செய்யணும், செஞ்சுகிட்ட இருக்கணும். அவர் வருவாரோ வரவில்லையோ நம்மள்கிட்ட அல்ல, அவனுக்கு நீ ஹிதாயத்து கொடுத்தாயா என்று கேட்க மாட்டான். என்ன கேட்பான், சுன்னியா, தாவா பணி செய்தாயா என்று கேட்பான். நீங்க வரலாறு பாத்தீங்களாக்கு, 5 சஹாபாக்களை சுருக்கமா சொல்லுவேன்னு சொன்ன, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹு, வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு, இக்ரிமா பின் அபி ஜஹில் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க 5 பேர் ஒன்னா நபர் காபிர்கள். இதுதான் இல்லையா, காபிர் மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான சஹாபாக்கள் சஹீலாக்கப்படுறதுக்கு இவங்க தான் ஒண்ணும் இல்ல. உகது போறீங்க, உகது போர்ல 70 சஹாபாக்கள் சஹீலாக்கப்பட்டாங்களே, அதுக்கு யார் காரணம்? இந்த அபூ சுஃபியான், இந்த காலித் இப்னு வலீத், ரெண்டு பேரும் காபிர். இந்த அபூ சுஃபியானும் இந்த காலித் இப்னு வலீதும் சேர்ந்து கொண்டுதான் என்ன பண்ணாங்க, 70 சஹாபாக்களை ஷஹீதாக்குனாங்க என்று சொன்னால், இது ஹிஜ்ரி 3ல, ஹிஜ்ரி 8ல அல்லாஹ் என்ன பண்றான், ரெண்டு பேருக்கு ஹிதாயத்து கொடுத்தாரா இல்லையா? அப்ப அன்னைக்கு எதிரி 5 உருண்டோடுகிறது, மனமாற்றம், அல்லாஹ் உள்ளத்தை மாத்துகிறான், விசாரித்து வர்றாங்க. அதே மாதிரி ஹிந்தா, அதாவது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, இதயத்தை கடிச்சு துப்புனா அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தாரா இல்லையாங்க? அதே வஹ்ஷி, அதே ஹம்சாவை கொலை பண்ணாங்களே, அவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணா, ஹிதாயத்து கொடுத்தான். ஒண்ணுமில்ல, அபூஜஹில், அபூஜஹில் மூலமே, அபூஜஹிலுடைய பையன் இக்ரிமா, அபூஜஹில் மகன் இக்ரிமா, வாப்பாவுக்கு தப்பாக பிறந்தவர். வாப்பா எவ்வளவு அநியாயம் பண்ணாரோ அதுக்கு ஈக்குவல் அநியாயம் பண்ணாரு இந்த இக்ரிமா பண்ணாரு. பண்ணனா பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய மக்காவுடைய வெற்றி, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இவருக்கு மனமாற்றம் இருப்பது யாருக்கு, அபூஜனுடைய பையங்க இக்ரிமா. இன்னைக்கு இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு மனமாற்றம் வருகிறது. மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இக்ரிமா யோசிச்சு இஸ்லாம் தான் கரெக்ட் அப்படின்ட்டு அபூஜஹில் பையன் வந்து என்ன பண்ணாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு என்று சொன்னால், அப்ப நம்ம வேலை சொல்றது இவர் திரும்பவே மாட்டாரு, மாறவே மாட்ட, திரும்பவே ஜம்ம என்றெல்லாம் சொல்ல தேவையில்லை. எனவே என் அருமை சகோதர்களே, நபிகள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி தாவா பண்ண சொன்னாங்களோ பண்ணினாங்களோ, அந்த தாவா பணியில எப்படி அணுகுமுறையை கையாண்டார்களோ, எப்படி மென்மையை கையாண்டார்களோ, அப்படி அணுகுமுறையை, அப்படிப்பட்ட மென்மையை கையாளக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி, நபிகள் அலைஹிஸ்ஸலாத்து தாவா பணியில சஹாபாக்கள் செஞ்சாங்களே தாவா பணி, அந்த தாவா பணிக்கு எவ்வளவு பெரிய ஆக்கத்தை தாக்கத்தை அல்லாஹ் கொடுத்தாரோ, அப்படிப்பட்ட தாக்கத்தை நம்ம தாவா பணி செய்யறோமே, அந்த தாவா பணிக்கும் அந்த தாக்கத்தை அல்லாஹ் தந்தருவானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன் நார்.
இன்னல் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய 2வது ஹுத்பாவுல வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துக்குரிய துஆ என்ன என்று சொன்னால், திருமறை குர்ஆனின் சூரத்து ஷுஆரா என்று சொல்லக்கூடிய 26வது அத்தியாயத்தின் 83வது வசனம். அந்த வசனத்தில் கல்விக்காக, ஞானத்திற்காக, நம்ம பயான்ல ஞானத்தை பற்றி பார்த்தோமா இல்லையா, இந்த ஞானத்திற்காக ஒரு அழகான துஆவை இந்த வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த துஆவை கேட்டவர் யார் என்று சொன்னால்,
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்கள் கேட்ட துஆவை இந்த வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். அவர்கள் கேட்டார்கள், ரப்பி ஹபுலி ஹுக்மன் வாலிஹத்தனி பிஸ்ஸாலிஹீன். மறுபடியும் சொல்கிறேன், ரப்பி ஹபுலி ஹுக்மன் வாலிஹத்தனி பிஸ்ஸாலிஹீன் என்கிற துஆவை நாம் அதிகமாக கேட்க வேண்டும். என்ன பொருள் என்று சொன்னால், ரப்பி ஹபுலி ஹுக்மன், அல்லாஹ்வே எனக்கு ஞானத்தை அதிகமாக தருவாயாக. ஹிக்மா என்று சொன்னாலும் ஹுக்மா என்று சொன்னாலும் ஒரே அர்த்தம், இதுல வந்து அல்லாஹ் ஹுக்மாங்கிறான். அப்ப ரப்பி ஹபுலி ஹுக்மன், அல்லாஹ்வே எனக்கு எதை அதிகமாக தருவாயாக, கல்வி ஞானத்தை ஹிக்மத்தை எனக்கு அதிகமாக தருவாயாக என்பது மாத்திரமல்ல, வாலிஹத்தனி பிஸ்ஸாலிஹீன், என்னை இம்மையிலும் மறுமையிலும் சாலிஹான நல்லவர்களோடு சேர்த்து வைப்பாயாக. இந்த உலகத்துல பழகிறானே அவங்களும் நல்லவங்களா என்னை வந்து பழக வைக்கி, அதே மாதிரி மறுமையில போய் தங்குவானே நல்லவங்களா என்ன செய்ய என்னை வந்து தங்க வையல்ல என்று சொல்லி இதை கேட்கறது யாரு, கேட்டது யாரு, இப்ராஹிம் நபி வந்து கேட்டாங்க என்பதை பதிவு செய்கிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த துஆவை கேட்டாங்களோ, ரப்பி ஹபுலி ஹுக்மன் வாலிஹத்தனி பிஸ்ஸாலிஹீன் என்ற துஆ உள்பட திருமறை குர்ஆனில் என்னென்ன துஆக்கள் சொல்லப்படுகிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துஆக்களை சொன்னாங்களோ செஞ்சாங்களோ செய்ய சொன்னாங்களோ அது மாதிரியான துஆக்களை ரசூலுல்லாஹ் தாவா பண்ணி துஆ சொல்லுவாங்களே, அதை சஹாபாக்கள் கேட்டுவிட்டு அதை போட்டி போட்டி எப்படி மனப்பாடம் பண்ணாங்களோ அமல் பண்ணாங்களோ தாவா செஞ்சாங்களோ அப்படி துஆக்களை மனப்பாடம் பண்ணக்கூடிய அமல் செய்யக்கூடிய தாவா செய்யக்கூடிய அன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு, நாம் செய்த எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து, நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து, நாளை மறுமையில மிக உயர்ந்த சுருக்கமாகிய ஜன்னத்தில் சுருதவசில நபிமார்களோடு சஹாபாக்களோடு இதுபோன்று நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து அருள்வானாக என்கிற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்மா ஐஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வாதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார் வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.